தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலிப்புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் பவானி முரளி கிருஷ்ணா. புத்தகத்தின் பெயர் ஜெயகாந்தனின் சிறுகதைகள் தொகுப்பு 2. ஆசிரியர் ஜெயகாந்தன். பதிப்பு ஆண்டு 1958. ஜெயகாந்தனின் சிறுகதைகள் தொகுப்பு 2, அத்தியாயம் 2, பிணக்கு. வாசிப்பவர் பவானி முரளி கிருஷ்ணா. பிணக்கு. மெட்டியின் சப்தம் டக் டக் என்று ஒலித்தது. வளையொலி கலகலத்தது. கூடத்தில் 8 வயது பேரன் முத்து வலது புறமும், 4 வயது பேத்தி விஜி இடது புறமும் நித்திரையில் ஆழ்ந்திருக்க நடுவை படுத்திருந்த கைலாசம் பிள்ளை தலையை உயர்த்தி பார்த்தார். கையில் பால் தம்பளருடன் மருமகள் சரசா மகனின் படுக்கை அறைக்குள் நுழைவது தெரிந்தது. தன் மீது விழுந்த பார்வையால் சரசாவின் தலை கவிழ்ந்தது. கிழவருக்கு கொஞ்சம் குறும்புதான். கைலாசம் பிள்ளையின் பார்வை அவளை பின்தொடர்ந்து சென்றது. அவள் அறைக்குள் நுழைந்தாள். கிரீச்சென்ற ஒலியுடன் கதவு மூடியதும் மேலே செல்ல முடியாமல் அவரது பார்வை கதவில் முட்டிக்கொண்டது. மூடிய கதவின் மீது ஒரு பெண்ணுருவம் சித்திரம் போல் தெரிந்தது. வயது 16 தான் இருக்கும். மழுங்க சீவி பின்னியசகையில் உச்சிவில்லை, தளர்ந்து தோளும் ஜடையில் திருகுவில்லை, நெத்தியில் முத்துச்சுடரை அள்ளி விசிறும் சிட்டியும் பவழ உதடுகளுக்கு மேல் ஊசலாடும் புல்லாக்கும் முழங்கை வரை இறங்கிய ரவிக்கையோடு சரசரக்கும் சரிகை நிறைந்த பட்டுப்புடவை கோலமாக கருமை படர்ந்து மின்னிய புருவக் கொடிகளின் கீழாய் மை தட்டி பளபளக்கும் பெரிய விழிகள் மருண்டு நோக்க இளமையும் மருட்சியும் கலந்து இழையும் வாளிப்போடும் வனப்போடும் நாணமும் நடுக்கமுமாய் நிற்கும் அந்த பெண். ஆமாம், தர்மாம்பாலாச்சியின் வாலை பருவ தோற்றம்தான் அது. அந்த உருவம் மூடிய கதவிலிருந்து இறங்கி அவரை நெருங்கி வந்தது. வெட்கம், பயம், துடிப்பு, காமம், வெறி, சபலம், பவ்யம், பக்தி, அன்பு, இத்தனையும் ஓர் அழகு வடிவம் பெற்று நகர்ந்து வருகிறது. கைலாசம் தாவி அணைக்க பார்க்கிறார். சமையல் அறை வேலையெல்லாம் முடித்துக்கொண்டு கூடத்திற்கு வந்த தர்மாம்பாள் பேரப்பிள்ளைகளின் அருகே பாயை விரித்தாள். அருகே ஆளரவம் கேட்கவே நினைவு கலைந்த பிள்ளை மனைவியை பார்த்தார். தலை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கமாக போட்டபடி உறங்கும் பெரிய பையனை புரட்டி சரியாக கடத்தினாள். பிள்ளையோ லட்சணமோ, பகலெல்லாம் கடந்து ஆடு ஆடுன்னு ஆடறது, ராவுலே அடிச்சு போட்டாப்பிலே பிறக்கனையே இல்லாம தூங்கறது, அடா அடா என்ன ஆட்டம் என்ன குதிப்பு என்று அழுத்து கொண்டே பேரனின் முதுகை தடவி கொடுத்தாள். ஏகபுத்திரன் கண்ணனின் சீமந்த புத்திரன் அல்லவா? வயசு 8 ஆகுது, வயசுக்கு தகுந்த வளத்தியாயிருக்கு, சோரே திங்க மாட்டேங்கிறான் என்று கவலையுடன் பெருமூச்சு விட்டாள் தர்மாம்பாள். இளையவள் விஜயா 4 வயது சிறுமி, எல்லாம் பாட்டியின் வளர்ப்புத்தான். பாயை விட்டு தரையில் உருண்டு கிடந்தாள். அவளையும் இழுத்து பாயில் கிடத்தினாள். பாட்டி என்று சினிங்கினாள் குழந்தை. ஒண்ணுமில்லையடி கண்ணு, தரையிலே கடக்கிய தூங்கு என்று முதுகில் தட்டி கொடுத்தாள். கைலாசம் தனது பசுமைமிக்க வாலிப பிராய நினைவுகளில் மனசை மேயவிட்டவராய் மௌனமாக அமர்ந்திருந்தார். நீங்க ஏன்னு இன்னும் கொந்தி இருக்கீங்க? உங்களுக்கும் ஒரு தாலாட்டு பாடணுமா? பாலை குடிச்சிட்டு படுக்க கூடாதா? கொண்டு வந்து வச்சு எத்தினி நாழியாவது ஆறி போயிருக்கும் என்று சொல்லிக்கொண்டே கலைந்து கிடந்த அவரது படுக்கையை ஒழுங்குபடுத்தினாள். கொஞ்சம் கையால் அந்த தம்ளரை எடுத்துக்கொடு. பால் தம்ளரை வாங்கும் போது அவள் கையை பிடித்து கொண்டார். ஆமா, படுத்து தூங்குடாங்கிறியே, எந்த சிரிக்கும் அவ எனக்கு வெத்தலை அடிச்சு கொடுத்தா என்று அவள் கையை விடாமல் சிரித்து கொண்டே கேட்டார். சிரிப்புக்கு குறைச்சல் இல்லை, பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி விளையாடினானாம். கையை விடுங்க. யாரடி கிழவன், நானா என்று மனைவியின் கன்னத்தில் தட்டியபடி சிரித்தார். இல்லை, இப்பத்தான் 17 முடிஞ்சு 18 நடக்கு, பொண்ணு ஒன்று பார்க்கவா? எதுக்கு, நீதான் இருக்கியே. அவள் முந்தியை பிடித்து இழுத்தார். ஐய, என்ன இது? மறுபடியும் சிரிப்புத்தான். கிழவர் பொல்லாதவர். பாலை குடித்த பிறகு உடல் முழுவதும் வேர்த்தது. துண்டால் உடம்பை துடைத்து கொண்டு சப்பா ஒரே புழுக்கம், அந்த பாயை கொண்டு போய் முத்தத்திலே விரி, நான் வெத்தலை செல்லத்தை எடுத்துட்டு வரேன் என்று எழுந்தார். தர்மாம்பாள் பாயை சுருட்டி கொண்டு கூடத்து விளக்கை அணைத்தாள். முற்றத்தில் பளீரென்று நிலா வெளிச்சம் வீசிய பாகத்தில் பாயை உதறி விரித்தாள். உஸ் அம்மாடி, என்னம்மா காத்து வருது என்று காலை நீட்டி போட்டு உட்கார்ந்தாள். மேலாக்கை எடுத்து முன்கையிலும் கழுத்திலும் விழுந்த வியர்வையை துடைத்துக் கொண்டாள். ரவிக்கையின் பித்தானை கழற்றிவிட்டு முதுகுப்புறத்தை உயர்த்தி கையில் இருந்த காம்பினால் பின்புறத்தை சொரிந்து கொண்டாள். கைலாசம் பிள்ளை மனைவியின் அருகே அமர்ந்து நிலவரிக்கும் வான்வெளியை வெறித்து பார்த்தார். ஆகாச வெளியில் கவிந்து மிதந்து செல்லும் மேகத்திரள்கள் நிலவினருகே வரும்போது ஒளிமயமாகவும் விலகிச் செல்கையில் கரிய நிழற்படலங்களாகவும் மாறி மாறி வர்ணஜாலம் புரிந்தன. இந்த நில ஒளியில், ஆம், இதே நிலவுதான். காலம் எத்தனையானாலும் நிலவு ஒன்றுதானே. இந்த நிலவில் பாட்டியின் மடியில் அமர்ந்து கதை கேட்டுக் கொண்டு பால் சோறு உண்ட பருவம் முதல் தனக்கு வாய்த்த அருமை மனைவி தர்மாம்பாளின் மடியில் தலை சாய்த்து இன்பக் கனவுகளில் மயங்கியபடியே தாம்பூலம் வாங்கிக் கொண்டதெல்லாம், அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நிலவில் படிந்த மேகங்களில் ஒளி பெறுவது போன்று நினைவில் கவிந்து ஒளிப்பற்று ஜ்வலித்து பிறகு விலகி குறைந்து ஒளியிழந்து கரிய இருள் நிழலாய் மாறி நகர்ந்தன. மேகம் எங்கே? எங்கோ இருக்கும். நிலவு எங்கே? நினைவு எங்கே? இப்பொழுது தான் இருக்கும் நிலை எங்கே? நினைத்தால்தான் நினைவா? நினைக்காத போது நினைவுகள் எங்கே இருக்கின்றன? நினைவு ஏன் பிறக்கிறது? எப்படி பிறக்கிறது நினைவு? அப்படியென்றால் நினைப்பதெல்லாம் நடந்தவை தானா? நடக்காதனவற்றை நினைப்பதில்லையா? நினைப்பு என்பது முழுக்கவும் மெய்யா? பொய்யை, ஆசைகளை, அர்த்தமற்ற கற்பனைகளை, அசட்டு கற்பனைகளை நினைத்து நினைத்து நினைவு என்ற நினைப்பிலேயே நிசமாவதில்லையா? தொடக் தொடக். தர்மாம்பாளின் கையில் இருந்த பாக்கு வெட்டி இறைவன் நிசப்தத்தில் பாக்கை வெட்டித் தள்ளும் ஒளி. கைலாசம் தன் மனைவியை காணும் போது தன்னையும் கண்டார். தர்மாம்பாள் உள்ளங்கையில் வைத்திருந்த வெற்றிலையில் உறைந்து போயிருந்த சுண்ணாம்பை சுரண்டி வைத்து திரட்டி பாக்கையும் சேர்த்து இரும்புரலில் இட்டு டொடக் டொடக் என்று இடிக்க ஆரம்பித்தாள். கைலாசத்தின் நாவு பற்கள் இருந்த இடத்தை துழாவியது. எனக்கு எப்பவுமே பல்லு கொஞ்சம் பலகீனம்தான். உடம்பை ஒருமுறை தடவி பார்த்து கொண்டார். முண்டாவையும் புஜங்களையும் திருகி கைகளையும் உதறி சொடக்கு விட்டு கொண்டார். ரோமம் செறிந்த நெஞ்சிலும் புஜங்களிலும் சருமம் சற்று தளர்ந்திருந்தாலும் தசைமடிப்புகள் உருண்டு தெரிந்தன. கைலாசம் உண்மையிலேயே திடகாத்திரமான மனிதர்தான். உடம்பில் அசுர வலு இருந்த காலமும் உண்டு. இப்பொழுது நிச்சயம் ஆள் வலு உண்டு. போன வருஷம்தான் ஷஷ்டியப்த பூர்த்தி. தர்மாம்பாளுக்கு 50க்கு மேல், 60க்குள். அவளுக்கு மூங்கில் குச்சி போல் நல்ல வலுவான உடம்புதான். ஒல்லியாயிருந்தாலும் உடலில் உரமும் உண்டு. இல்லாவிட்டால் ஏறத்தாழ 45 வருஷமாக அந்த உடம்புக்கு ஈடு கொடுக்க முடியுமா? கிழவரின் கை மனைவியின் தோளை ஸ்பரிசித்தது. என்ன கொஞ்சிறீங்க, வெத்தலையை போட்டுக்கிட்டு படுங்க என்று இடுத்து நசுக்கிய வெற்றிலை சாந்தை அவரது உள்ளங்கையில் வைத்தாள். மீதியை வாயிலிட்டு குதப்பி ஒதுக்கிக் கொண்டாள். தர்மாம்பாளுக்கு பற்கள் இருக்கின்றன என்றாலும் புருஷனுக்காக இடிப்பதில் மீத்து தானும் போட்டுக் கொள்வதில் ஒரு திருப்தி. 6 வருடமாய் இப்படித்தான். அந்த தம்பதிகளிடையே ஒரு சிறு மனத்தாங்கல் கூட இதுவரை நின்றதில்லை. ஒரு சச்சரவு என்பதில்லை. சீ, எட்டினில் என்று அவர் சொன்னதில்லை. சொல்லியிருந்தால் அவள் தாங்குவாளா என்பதிருக்கட்டும். அவர் நாவு தாங்காது. சிரிப்பும் விளையாட்டுமாகவே வாழ்க்கையை கழித்து விட்டார்கள். கழித்து விட்டார்கள் என்று சொல்லிவிட முடியுமா? இதுவரை வாழ்வை அப்படித்தான் கழித்தார்கள். நிலவு இருண்டது. எங்கும் ஒரே நிசப்தம். கூடத்தில் படுத்திருந்த முத்து தூக்கத்தில் ஏதோ முனகியவாறே உருண்டான். அறைக்குள்ளிருந்து வளையல் கலகலப்பும் கட்டிலின் கிரீச்சொலியும் பெண்ணின் முணுமுணுப்பும், எங்கோ ஒரு பறவை சிறகுகளை படபடுவென்று சிலுப்பிக் கொள்ளும் சப்தம். அதைத் தொடர்ந்து வவ்வால் ஒன்று முற்றத்தில் தெரிந்த வான்வெளியில் குறுக்காக பறந்தோடியது. முற்றத்தில் ஒரு பகுதி இருண்டிருந்தது. நிலவு எதிர்ச்சரக கூரைக்கும் கீழே இறங்கிவிட்டது. அவர்கள் படுத்திருந்த இடத்தில் நிழலின் இருள் நிலவொளிக்கு திரையிட்டிருந்தது. தர்மாம்பாள் தொண்டைக்குள் கலகலவென்று இளமை திரும்பிவிட்டது மாதிரி சப்தமில்லாமல் சிரித்தாள். கிழவரின் அகண்ட மார்பில் அவள் முகம் மறைந்தது. பொன் காப்பிட்ட அவளது இரு கரங்களும் கிழவரின் முதுகில் பிரகாசித்தன. இருளோ நிலவோ இரவோ பகலோ இளமையோ முதுமையோ எல்லாவற்றையும் கடந்ததுதானே இன்பம். ஆம், அது இன்பம் மனசில் இருப்பது. இருந்தால் எந்த நிலைக்கும் எந்த காலத்துக்கும் யாருக்கும் அது ஏற்றதாகத்தான் இருக்கும். தர்மாம்பாளும் கைலாசமும் மனசில் குறைவற்ற இன்பமுடையவர்கள். வயசை பற்றி என்ன? டொக் டொக். கைலாசம் நிலா வெளிச்சத்தில் பாயை இழுத்து போட்டுக்கொண்டு இரும்புரலில் வெற்றிலை இடிக்கிறார். அருகே தர்மாம்பாள் படுத்திருக்கிறாள். தூக்கம், அரை தூக்கம், மயக்கம்தான். நீங்க இன்னும் படுக்கலையா?
ம், நீ வெத்தில போடுறியா?
ம், அந்த தூணோரம் செம்பில தண்ணி வச்சேன், கொஞ்சம் கொண்டாந்து தரீங்களா? நாக்கை வரட்டுது என்று தொண்டையில் எச்சிலை கூட்டி விழுங்கினாள்.
எனக்கும் குடிக்கணும் என்றவாறு எழுந்து சென்று செம்பை எடுத்து தண்ணீரை குடித்துவிட்டு கொண்டு வந்தார் கைலாசம்.
அவர் வரும்போது நிலா ஒளியில் அந்த திடகாத்திரமான உருவத்தைக் கண்டு தர்மாம்பாளின் மனம் வாலிப கோலம் பூண்டு அவர் அழகில் லயித்து கிறங்கி வசமிழந்து சொக்கியது. அவர் அவள் அருகே வந்து அமர்ந்தார். தாகம் தீர தண்ணீர் குடித்த தர்மாம்பாள் ஆழ்ந்த பெருமூச்சுடன் அவர் மேல் சாய்ந்தாள். வலுமிக்க அவரது கரத்தை லேசாக வருடினாள். அவளுக்கே சிரிப்பு வந்தது. சிரித்தாள். என்னடி சிரிக்கிற?
ஒண்ணுமில்ல, இந்த கிழங்கு அடிக்கிற கூத்தை யாராவது பார்த்தா சிரிப்பாங்களேன்னு நினைச்சேன்.
அவர் கண்டிப்பது போல் அவள் தலையில் தட்டினார். யாரடி கிழம்?
கிழவர் சிரித்தார். அவளும் சிரித்தாள்.
தர்மாம்பாள் எழுந்து உட்கார்ந்து இன்னொரு முறை வெற்றிலை போட்டு கொண்டாள். அவள் பார்வை கவிழ்ந்தே இருந்தது. கிழவர் அவள் முகத்தை தடவி கொடுத்தார். அவள் விழிகளை உயர்த்தி பார்த்தாள். அவர் அவள் விழிகளுக்குள்ளே பார்த்தவாறு சிரித்தார்.
சே, நீங்க ரொம்ப மோசம் என்று வெட்கத்துடன் கண்டிக்கும் குரலில் சினுங்கினாள் தர்மாம்பாள்.
அனுபவித்த சந்தோஷத்தால் காரணமற்று சிரிப்பும் பொத்துக்கொண்டு வந்தது. கிழவருக்கு பெருமை தாங்க முடியவில்லை. அவளிடம் ஏதாவது வேடிக்கை பேசி விளையாடத் தோன்றியது அவருக்கு. உள்ளங்கையில் புகையிலேயே வைத்து கசக்கியபடி தனக்குள் மெல்ல சிரித்து கொண்டே, அந்த காலத்திலே நான் நடிச்ச கூத்தெல்லாம் உனக்கெங்கே தெரிஞ்சிருக்க போகுது என்று சொல்லிவிட்டு தலையை அண்ணாந்து புகையிலேயே வாயில் போட்டுக்கொண்டார்.
ஏன் சீமைக்கா போயிருந்தீங்க?
தர்மு, உனக்கு தெரியாது, நீ எப்பவும் குழந்தைதான். உன்கிட்டே அப்போ நான் சொன்னதே இல்லை, இப்ப சொன்னா என்ன? கிழவர் கொஞ்சம் நகர்ந்து சென்று சாக்கடையில் எச்சில் துப்பிவிட்டு வந்தார்.
நம்ம சன்னதி திரு கோமதி இருந்தாளே, ஞாபகம் இருக்கா?
கால்களிலே சதங்கை கொஞ்ச கருணாகம் போன்ற பின்னல் நெளிந்து திரும்பி வாலடித்துச் சொல்ல கண்களும் அதரங்களும் கதை சொல்ல, இவர்க்கும் எனக்கும் பெரு வழக்கிருக்குது என்று நாட்டிய கோலத்துடன் முத்திரை பாவம் காட்டி சதிராடி நிற்கும் ஒரு தங்கப்பதுமை போன்ற கோமதியின் உருவம் தர்மாம்பாளின் நினைவில் வந்து நின்றது. ஒரு கணம் மயல் காட்டி மறையாமல் நிலைத்து நின்றது.
என்ன, ஞாபகம் இருக்கா? அந்த காலத்திலே அவளுக்கு சரியா எவ இருந்தா?
என்ன இருந்தாலும் தாசின்னா தாசிதான். அவள்களை மாதிரி சந்தோஷம் கொடுக்க வீட்டு பொம்பளைங்களாலே ஆகுமா?
தர்மாம்பாளின் கண்கள் கிழவரின் முகத்தை அர்த்தத்தோடு வெறித்தன.
மனம், ஓஹோ, அந்த காலத்திலே அவ நாட்டியம்னா பறந்து பறந்து ஓடுவாரே, அதுதானா என்று பற்பல நிகழ்ச்சிகளை முன்னிறுத்தி விசாரித்துக் கொண்டிருந்தது மனம். கிழவர் குறும்பும் குஷியமாய் பேசிக் கொண்டிருந்தார்.
என்ன, ஒரு தடவை நீலகிரிக்கு மாத்தியிருந்தாங்களே, ஞாபகம் இருக்கா? கண்ணன் அப்போ வயத்துல 7 மாசம் இல்லையா?
தர்மாம்பாளின் விழிகள் வெறித்துச் சுழன்றன. இது சத்தியம், இது சத்தியம் என்று அவளுள் ஏதோ ஒரு குரல் எழுந்தது.
அப்போ தனியா போனே நான் நினைச்சிட்டு இருக்க, பொடி பைத்தியக்காரி, அந்த கோமதி தான் என் கூட வந்தா. அவ உடம்பு சிலை கணக்காயில இருக்கும். அவ என்ன சொன்னா தெரியுமா கடைசியில?
கிழவர் தனக்குத்தானே சிரித்து கொண்டார். நான் இதுவரைக்கும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன், ஆம்பளன்னா நீங்க தான்னா. கிழவர் மறுபடியும் சிரித்தார்.
அது என்ன சிரிப்பு, பொய்ச்சிரிப்பா மெய்ச்சிரிப்பா?
தர்மாம்பாளின் நெஞ்சில் ஆத்திரமும் துரோகமிழைக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட ஏமாற்ற வெறியும் தணலாய் தகித்தன.
நெசந்தானா? பின்ன பொய்யா? அதுக்கென்ன இப்போ போ நடந்ததுதானே.
அடப்பாவி கிழவா, பொய்யோ மெய்யோ, அவள் திருப்திக்காகவாவது மாற்றி சொல்லக்கூடாதா?
தர்மாம்பாள் கிழவிதான். கிழவி பெண்ணில்லையா?
துரோகி, துரோகி என்று அவள் இருதயம் துடித்தது.
ஆமாம், அது உண்மைதான். பொய்யில்லை. ஏனோ அவள் மனம் அதை நம்பிவிட்டது. பொய்யாக இருக்குமோ என்று சந்தேகிக்க கூட இல்லை. அதெல்லாம் தாம்பத்திய ரகசியம். விருட்டென்று எழுந்து தட்டு தடுமாறி நடந்து சென்று கூடத்து இருளில் வீழ்ந்தாள் தர்மாம்பாள். அடடே தர்மு, கோவிச்சுக்கிட்டியா? பைத்தியகாரி பைத்தியகாரி என்று விளையாட்டாக சிரித்து கொண்டே பாயில் துண்டை விரித்து படுத்தார் கைலாசம் பிள்ளை. விளையாட்டா? அது என்ன விளையாட்டோ? கிழவரின் நாக்கில் சனி அல்லவா விளையாடி இருக்கிறது? 12 அடித்தது. கிழவர் தூங்கி போனார். தர்மாம்பாள் தூங்கவில்லை. மறுநாள் மறுநாள் என்ன, மறுநாளிலிருந்து வாழ்நாள் வரை அவருக்கு அவள் தன் கையால் காப்பி கொடுப்பதில்லை, பல் துலக்க குளிக்க வெந்நீர் கொடுப்பதில்லை, முதுகு தேய்ப்பதில்லை, சோறு படைப்பதில்லை, வெற்றிலை பாக்கு இடித்து கொடுப்பதில்லை. பாவம் கிழவர், அனாதை சிசுவைப் போல் தவித்தார். அவளை பொறுத்தவரை கைலாசம் பிள்ளை என்றொரு பிறவியே இல்லாத மாதிரி, அப்படி ஒருவருக்கு தான் வாழ்க்கைப்படாதது மாதிரி நடந்து கொண்டாள். அவருடன் யாருடனும் அவள் ஒரு வார்த்தை பேசுவதில்லை. மகனும் மருமகளும் துருவி துருவி அவளை விசாரித்தனர். மௌனம்தான். கிழவர் அவர் வாயை திறந்து என்னவென்று சொல்லுவார்? மௌனம்தான். அன்று இரவு விஜயா கேட்டாள், பாட்டி நீ தாத்தாவோட டூவா? அவள் ஒன்றும் பேசவில்லை. ஏன் தாத்தா, பாட்டி உன்னோட பேச மாட்டேங்குது, நீ அடிச்சியா என்று முத்து கிழவரை நச்சரித்தான். கிழவரால் பொறுக்க முடியவில்லை. என்னடி தர்மு, நான் விளையாட்டுக்கு பொய்யிதான் சொன்னேன். என்ன உனக்கு தெரியாதா? மனசார உனக்கு நான் துரோகம் செஞ்சிருப்பேன்னு நீ நினைக்கிறியா? இவ்வளவு காலம் என்னோடு வாழ்ந்தோம், என்னை நீ தெரிஞ்சுக்கலையா தர்மு? தர்மு, சி, வாழ்ந்தேனா? ஐயோ, என் வாழ்வே வாழ்ந்ததாக நினைச்சி ஏமாந்து போனேன். இதை கூட அவள் வெளியில் சொல்லவில்லை. குழந்தைகள் தூங்கிவிட்டன. அவர் தானாகவே என்று வெற்றிலை எடுத்து போட்டு கொண்டார். தர்மு, என்னை நீ நம்ப மாட்டியா? அவர் கை அவள் தலையை வருடியது. அடிபட்ட மிருகம் போல் உசிப்பிக் கொண்டு நகர்ந்த அவள் உடம்பு துடித்து பதைத்தது. சி என்று அருவறுப்புடன் உருமினாள். தொட்டிங்கண்ணா கூச்சல் போட்டு சிரிக்க அடிச்சு விடுவேன். அவளுக்கு மூச்சு இழைத்தது. உடல் முழுவதும் வேர்த்து நடுங்கியது. அப்படி அவரிடம் அவள் பேசியது அதுவே முதல் தடவை. அவரும் திகைத்து போனார். கிழவர் மனம் குமரி எழுந்து நடந்தார். என்னை சந்தேகிக்கிறாளே என்று நினைத்த பொழுது மனசில் என்னவோ அடைத்து கண்கள் கலங்கின. போரா, நல்ல கதிக்கு போக மாட்டா என்று மனம் சபித்தது. யாருமற்ற நாதியற்ற அநாதை போல் தெருத்திண்ணையில் வெறும் தரையில் படுத்து கொண்டார். தர்மாம்பாளை கைப்பிடித்தது முதல் அன்றுதான் முதல் முறையாக அவர் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி வழிந்தது. விதி, விதி என்ற முனகல். விதிக்கு வேலை வந்துவிட்டது. 8:00. தெருவாசற்படியில் கார் நிற்கிறது. கூடத்து அறையில் தர்மாம்பாள் படுக்கையில் கிடக்கிறாள். அவளை சுற்றி பேரனும் பேத்தியும் மகனும் மருமகளும் நிற்கின்றனர். டாக்டர் ஊசி போடுகிறார். தெருவில் திண்ணையோரத்தில் நிற்கும் கைலாசம் பிள்ளை பதைக்கும் மனத்தோடு ஜன்னல் வழியாக எட்டி எட்டி பார்க்கிறார். உள்ளே செல்ல அவருக்கு அனுமதி இல்லை. டாக்டர் வெளியே வருகிறார். கண்ணன் பெட்டியை எடுத்துக்கொண்டு அவர் பின்னே வருகிறான். டாக்டர், என் உயிர் பிழைக்குமா என்ற கைலாசம் பிள்ளையின் குரல் டாக்டரின் வழியில் குறுக்கிட்டு விழுந்து மரிக்கிறது. டாக்டர் பதில் கூறாமல் தலையை குனிந்தவாறே கைலாசம் பிள்ளையின் சோகத்தை மிதித்து கொண்டு போயே விட்டார். கிழவர் தன்னை மீறி வந்த ஆவேசத்துடன் உள்ளே ஓடுகிறார். தர்மு, தர்மு, என்னை விட்டு போயிடாதடி தர்மு. நீட்டு விரைத்து கொண்டு கட்டிலில் கிடக்கும் தர்மாம்பாளின் உடலில் அங்கங்களில் அசைவில்லை, உணர்வில்லை, உயிர். நெற்றியில் ஒரு ஈ பறந்து வந்து உட்காருகிறது. நெற்றிச் சருமம் புருவ விளிம்பு நெளிகிறது. கண்கள் அகல விரிந்து ஒரு முறை சுழல்கின்றன. கண்கள் கலங்கி கண்ணீர் பெருக தம்ளரில் இருந்த பாலை தாயின் வாயில் வார்க்கிறான் கண்ணன். யாரு? கண்ணனா? பாலில் தாண்டா உறவு இருக்கு, அந்த உறவும் ரத்தாயிடும். அதோ சரசா இப்பொழுது பால் வார்க்கிறாள். 2 குழந்தையும் வச்சுக்கிட்டு தவிப்பே அடி கண்ணே. பேரன் முத்து பாட்டி பாட்டி என்று சினுங்கியபடியே பாலை ஊற்றுகிறான். முத்துவை அள்ளி அணைத்து கொள்ள துடிப்பது போல் கண்கள் பிரகாசிக்கின்றன. பயந்து ஒன்றும் புரியாமல் குழம்பி நிற்கும் விஜயின் பிஞ்சுக்கரங்களால் பாட்டியின் உதடுகளுக்கிடையில் பால் வார்க்கும் போது அதில் தனி இனிப்போ முகத்தில் அபூர்வ களை வீசுகிறது. மடக் மடக் என்று பால் உள்ளே இறங்குகிறது. மேல் துண்டில் முகத்தை மூடிக்கொண்டு உடல் பதறிக்குழுங்க வந்து நின்றார் கைலாசம். இந்த நிலையிலாவது தன்னை மன்னிக்க மாட்டாளா என்ற தவிப்பு. அவர் கைகள் பால் தம்ளரை எடுக்கும் போது நடுங்குகின்றன. தர்மு, தர்மு, என்னை பார்க்க மாட்டியா தர்மு? யாரது? அவள் விழிகள் வெறித்து சுழல்கின்றன. தாழாத சோகத்தில் துடிக்கும் உதடுகளில் கண்ணீருடன் புன்சிரிப்பையும் வரவழைத்துக் கொண்டு பால் தம்ளரை அவள் உதட்டில் பொருத்துகிறார் கைலாசம். பற்களை கிட்டித்துக் கொண்டு வலிப்பு கண்டது போல் முகத்தை வெட்டி இழுத்து கொண்ட தர்மாம்பாளின் முகம் தோளில் சரிகிறது. கடைவாயில் பால் வழிகிறது. ஐயோ மாமி என்ற சரசாவின் குரல் வெடிக்கிறது.
அம்மா பாட்டி,
முத்து தாயை கட்டி கொண்டு அழுகிறான். விஜி ஒன்றும் புரியாமல் விழிக்கிறாள். கண்ணன் தலையை குனிந்து கொண்டு கண்ணீர் வடிக்கிறான். கழவர் நிமிர்ந்து நிற்கிறார். அவர் முகம் புடைத்து கண்களில் கண்ணீரும் கோபமும் குழம்ப சக்க சிவந்து ஜுவலிக்கிறது. கைலாசம் கிழவர்தான் என்றாலும் ஆண் அல்லவா? இவளுக்கு என் கையாலே கொள்ளி கூட வைக்க மாட்டேன். கையில் இருந்த பால் தம்ளரை வீசி எரிந்துவிட்டு அறையை விட்டு வெளியேறுகிறார். முற்றத்து நிலவில் பால் தம்ளர் கனகனவென்று ஒலித்து உருண்டு கிடக்கிறது. அன்று அந்த கடைசி இரவில் அவர்கள் படுத்திருந்த இடத்தில் கொட்டி கிடந்த பாலில் நிலவின் கிரணங்கள் ஒளிவீசி சிரித்தன. ஆம், அதே நிலவுதான். ஜெயகாந்தனின் சிறுகதைகள் தொகுப்பு 2, அத்தியாயம் 2, பிணக்கு நிறைவு பெற்றது.